ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தகப்பனாரை பார்க்கிறது. அந்த தகப்பனார் நம் மூணு பேரை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா ஊர்லயும் மாடு வளர்க்கிறாங்க, ஆடு வளர்க்கிறாங்க, கோழி வளர்க்கிறாங்க, இப்படி வீட்டுக்கு வீடு பிராணிகளை வளர்க்கிற ஒரு பழக்கம் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிறது. இன்னும் சில பகுதிகளில் ஒருபடி இதையெல்லாம் தாண்டி இவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் என்று எவர்கள் தங்களை கருதிக்கொள்ளுகிறார்களோ, பணத்திலே மெத்தவர்கள் என்று எவர்கள் தங்களை கருதிக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இதைவிட நாயோடு குஞ்சு குழாவுகிற சூழ்நிலைகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இன்க்ளூடிங் இஸ்லாமியர்களும். ஒரு தடவை ஒரு பெரிய ஒருவரை சந்திப்பதற்காக வந்து வீட்டுக்கு சென்றிருந்தேன். அப்ப பெரிய மனிதர், சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவர். ஏனென்று கேட்டால் பொருளாதாரம் அவரிடத்திலே இருந்தது. அந்த காரணத்திற்காக வீட்டுக்கு சென்றால் வாசலிலே ஒரு போர்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த போர்டு எனக்கு ஆயிரம் ஆயிரம் அறிவுகளையும் படிப்பினைகளையும் உடனே அந்த நேரத்திலே திருப்பி தந்தது. கதவு பக்கத்துல போய் நின்று பாபாவை கூப்பிடலாம் அப்படின்னு அங்க போய் நின்ன உடனே அங்க ஒரு போர்டை பார்த்தேன். பகுதி ரப்தி அவர் எழுதி வைத்திருந்தார். பகுதி ரப்தி, இங்கே நீ பார்க்கிற உன்னுடைய புறத்தால் உன்னுடைய அகத்தால் எதையெல்லாம் நீ கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறாயோ, என்னை செல்வ சீமான் என்று அடையாளம் காட்டுகிற எத்தனை பொருட்கள் என்னுடைய இல்லத்திலே நிற்கிற கார்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் காணுகிற அந்த மாட மாடிகளும் கூட கோபுரங்களும் அதற்கு உள்ளே இருக்கிற நானும் எல்லாம் தெரித்து பகுதி ரப்தி, என்னுடைய இறைவனுடைய அருக்குடையில் உச்சத்தில் இருந்து கிடைத்தது. அவர் எழுதியிருந்த வாசகம் இரட்சகனின் அருக்குடையில் உச்சத்தில் இருந்து கிடைத்தது. ஆகவே இவையெல்லாம் என்னுடைய அற்புடைகளில் இருந்து எழுதியிருந்தார். அந்த வாழ்க்கையை பார்த்தவுடன் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். என்ன ஒரு அல்லாவை பற்றி ஞாபகம், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கோடான கோடிகள் கொட்டப்பட்டிருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் இதை இறைவன் தான் தந்தான் என்ற நினைவு இருக்கிறது. அது அல்லா தருவது, யாரும் தர முடியாது. என்னிடத்திலே கோடான கோடிகள் இருக்கலாம், என்னிடத்திலே பெருமைகள் எல்லாம் இருக்கலாம், என்னிடத்தில் என்னுடைய குடும்பம் என்ன, கோத்திரங்கள் என்ன என்ற இதெல்லாம் கொடுத்தது அல்லாஹ் என்ற நினைப்பு ஒரு மனிதனுக்கு இருந்தால் அத்தனை பாதி. இப்ப அவன் அந்த வார்த்தையை பார்த்து விட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி பார்த்து அந்த போர்டுக்கு கீழே ஒரு வார்த்தை இருந்துச்சு. அந்த போர்டுக்கு கீழே ஒரு வார்த்தை, பிகார் த டாக், நாய்களே ஜாக்கிரதை எழுதி வச்சிருந்தாரு. இதுல நாய்கள் ஜாக்கிரதை என்ற வார்த்தைகள் படிக்கிற நமக்கும் சுட்டலாம், இல்ல உள்ள இருக்கிற அவரையும் சுட்டலாம், அல்லது வெளியே கட்டி கிடக்கிறதே அந்த நாய்களையும் சுட்டலாம். இதுல எந்த நாய்கள் என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இவர் நாய் என்று எதை சொல்லுகிறார்? மேலே இப்படி ஒரு வாசகம் எப்படி ஆதாமின் பகுதி ரத்தி, கீழே நாய்களே ஜாக்கிரதை எழுதி வைத்திருக்கிற வாசகம். சோழர்களே இப்படி தங்களை எல்லாம் படித்தரத்தில் உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களிடத்திலும் கூட இப்படி எல்லாம் பெருசுகள் வாழ்கிறேன். அப்ப இதே கணக்கிலே வருகிற போது மாடை பார்க்கிறான் ஒரு மனிதன், ஆடை பார்க்கிறான் ஒரு மனிதன், தன்னுடைய தகப்பனார் மாடை இழுத்துச் செல்லுகிறார், ஆட்டை இழுத்துச் செல்லுகிறார். இதை பார்த்த அந்த சிறிய குழந்தை ஒரு வயது, இரண்டு வயது, மூன்று வயது, ஐந்து வயது, ஆறு, ஆறு வயது, ஏழு வயது அடைகிற போது அந்த அந்த குழந்தை எப்போது எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறதோ, யாருடைய துணையும் இல்லாமல் இந்த உலகத்திலே தன்னால் நடந்து செல்ல முடியும் என்ற கட்டத்திற்கு வரும்போது அந்த மாட்டினுடைய ஆட்டினுடைய மூக்கணாங்கத்தில் பிடித்து அந்த குழந்தை இழுத்து செல்கிறது. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நாமே சின்ன பிள்ளையில மாட்டை பிடிச்சி வச்சுட்டு போயிருக்கோம். மாடு எவ்வளவு பெரியது, அதற்கு இருக்கிற கொம்பு என்ன, அதற்கு இருக்கிற நிலங்கள் என்ன, அதை போன்ற உலகத்திலே ஒத்தகம் இருக்கலாம், ஒத்தக சிவிங்கி இருக்கலாம், யாரா இருந்தாலும் தன்னுடைய தகப்பனார் அதை இழுத்து செல்வதை பார்த்தால் அந்த குழந்தையும் ஒரு பருவ வயதை அடைகிற போது அதனுடைய மூக்கணாங்கத்தை பிடித்து இழுத்துட்டு போது அந்த மாடு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய மாடு, கிலோ கணக்கு உள்ள மாடு. சரிங்க, இதே இந்த குழந்தை இழுத்து செல்லுகிறதே இதனிடத்தில் ஒரு கா கிராமம் அல்லது காத்திலோ வராது. ஒரு நல்ல பாம்பத்தை நீ கையில கொடுத்தீங்கன்னா கையில வச்சுக்க முடியுமா? அத்தனை கிலோ, அவ்வளவு பெரிய கும்பு, வாய், அவ்வளவு பெருசு இருக்கு அந்த மாட்டை, அது உள்ள இழுத்து போகுது. ஆனா அரை அரை கிலோ வரும், இல்லைன்னா ஒரு கிலோ ஒரு பாம்பு ஓட்டு பிடிச்சி அத்தான் கையில வைக்க முடியுமா? முடியாது. இது எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த குழந்தை பார்க்கிறது தான் பருவ வயதிற்கு அடைவதற்கு முன்னால் தன் தந்தையை அதை பார்த்து விரட்டு ஓடுகிறார். கிலோ கணக்கில் 50 கிலோ இருக்கக்கூடிய மாட்டை இழுத்து செல்லுகிற தன்னுடைய தந்தையார் அரை கிலோ இருக்கிற பாம்பை பார்த்தவுடன் சுருண்டு தன்னுடைய அம்மாவோடு போய் ஒட்டிக் கொள்ளுகிற சூழ்நிலையை பார்த்தவுடன் அந்த குழந்தையும் என்ன சொல்லுகிறது? அடடா, கிடைத்த இடமும் போய் விட்டது, அம்மாவா நமக்கு தோணன்னு பார்த்தா இப்ப அத்தா உள்ளார், நிலைமை சங்கடத்துக்கு போச்சு. அப்ப அதனால அரை கிலோ பாம்பை பார்த்தவுடன் ஏன் பயப்பட வேண்டும்? சகோதரர்களே, இப்படி உலகத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஒரு பொருளை பார்த்தவுடன் நம் நான் சாதாரணமாக இழுத்துக் கொண்டு வந்து விடுகிறோம், இன்னொன்றை பார்த்தவுடன் அது சிறிதாக இருந்தாலும் பயப்படுகிறோம். இதுதான் எல்லாத்திற்கும் அறிவிலும் சரி, உலகத்திற்கு நாம் பெறுகிற அடிப்படை பாடங்கள் எதுவுக்கு இருந்தாலும் சரி, இதே அடிப்படையில் தான் இருக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், அவலம் யரவ் அன்னா கலக்னா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன்ஆமம் ஃபஹும் லஹா மாலிகூன். அவர்கள் பார்க்கவில்லையா, அவலம் யரவ் அன்னா கலக்னா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன்ஆமம் ஃபஹும் லஹா மாலிகூன். அவர்கள் பார்க்கவில்லையா எங்களுடைய கரங்கள் எத்தனை விதமான, அதாவது விலங்கினங்களை படைத்ததோ என்னுடைய கரம் படைத்ததோ அதையெல்லாம் நாம் படைத்து இந்த உலகத்திலே பிரியவிட்டிருக்கிறோம், அவற்றை அவர்கள் பார்க்கவில்லையா? கேட்டு அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறார், அவலம் யரவ் அன்னா கலக்னாலஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன்ஆமம் ஃபஹும் லஹா மாலிகூன். நாம் படைத்து விட்டது மட்டுமல்ல, அவர்களை அவற்றிற்கு மாலிக்காக எஜமானர்களாக அவற்றை அந்த அடக்கக்கூடியவர்களாக நாம் அவர்களை ஆக்கியிருக்கிறோமே, அதை பார்க்கவில்லையா? இன்னும் அவற்றை நாம் அடிமைகளாக்கி கொடுத்தோம், அந்த காமிரர்களை பணிந்து நடப்பார்களாக அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தோம். அவற்றை சிலவற்றை குதிரைகளிலே ஏறி பிரயாணிக்கிறார்கள், மாடுகளிலே வண்டியை கூட்டி செல்கிறார்கள், குதிரைகளை குதிரை வண்டிகளிலே கூட்டி செல்கிறார்கள், அதிலே அவர்களுக்கு பிரயாணம் இருக்கிறது. இன்னும் சிலவற்றை புசிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், ஆடு ஒட்டகை போன்றவற்றை அவர்கள் தங்களுக்காக வேண்டி அறுத்து சாப்பிடுகிறார்களே. ரெண்டு வகையாக படைத்து முதலிலே அல்லாஹ் சொல்கிறார், நாம் அவற்றை அடங்குகிறது போன்று செய்ய வைத்தோம். அந்த அறிவை யார் கொடுத்தது? அரை கிராம் பாம்புக்கு பயப்படுகிற மனிதன் ஒரு மாட்டுக்கு பயப்படவில்லையே, அரை கிராம் பாம்புக்கு பயப்படுகிற மனிதன் ஒரு ஒட்டகத்துக்கு பயப்படவில்லையே. இது நாம் திறமை இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே அறிவு கெட்டவனே உன் திறமை என்று நினைத்துக் கொள்ளாதே, அதனுடைய இதயத்தை நாம் தோட்டம் தள்ளனாக அல்லவும் உங்களுக்கு அறிவுங்கிறது போன்று இல்லை என்று சொன்னால் ஒரே ஊட்டியை உன்னை தூக்கி கடாக்கி விட்டு அந்த மாடு சென்று விடலாம். ஒட்டகம் ஒரே எட்டி ஒரு தள்ளுதல் இருந்துச்சுன்னா நீ மனித நிலவுடன் இருப்பாயா என்று தெரியாது. இதுல வித்தியாசம் என்ன? நாம் உனக்கு கொடுத்தோம். அல்ல அந்த இடத்துல அதனுடைய அடுத்த ஆயத்திலே சொல்கிறான், உங்களுக்கு அதிலிருந்து சில பயன்கள் இருக்கிறது. மனாபியன் என்று சொன்னால் பிரயோஜனங்கள், அந்த மாடு ஆடு ஒட்டகம் அதே போன்ற உலகத்தில் நீ பார்க்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி மனாபி அதில் உனக்கு பிரயோஜனம் இருக்கிறது. இன்னும் உனக்கு புரிவாளம் இருக்கிறது. ஏதோ ஒரு காலத்தில் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புத்தகத்தை படித்த ஞாபகம். ஒரு அமெரிக்க அறிஞர் தன்னுடைய ஆய்வு கட்டுரையிலே சமர்ப்பிக்கிறார். அதில் எழுதியிருந்தார், குர்ஆனை நான் படிக்கிற போது ஒரு வார்த்தையை கண்டேன், அதிலே அந்த இஸ்லாமிய மதத்தவர்களுடைய கடவுளாக ஏற்றிருக்கிற அந்த அல்லாஹ்வை சொல்லுகிறான் ஒரு இடத்துல, இந்த உலகத்தை எல்லாம் நாம் உங்களுக்கென்றே படைத்திருக்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள பொருளை எல்லாம் மனிதர்களே உங்களுக்கென்றே படைத்திருக்கிறோம், உங்களுக்கு பிரயோஜனப்படாத ஒரு பொருளும் இந்த உலகத்திலே கிடையாது, எல்லாம் நீ எதை எடுத்துக் கொண்டாலும் சரி அதிலே உனக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்ற வார்த்தையை நான் படித்தேன். என்னுடைய ஆராய்ச்சியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டம் வந்தது, அந்த நேரத்தில் சின்ன சின்ன, அதாவது விலங்கில உயிரினத்தில் சின்ன சின்ன அந்த வண்டு ஊட்டப்பூச்சி இதே மாதிரி நான் ஆராய ஆரம்பித்தேன். அப்போது ஒரு பொருள் அங்கே எனக்கு தென்பட்டது, அந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தீமுருட்டி வண்டு அப்படிங்கிறது, அதனால எந்த பிரயோஜனம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்துச்சு. இந்த வண்டு அது பாட்டுக்கு மாறுது, மனத்தை உறுத்திக்கிட்டு போகுது, இந்த வண்டு இந்த வண்டினுடைய பிரயோஜனமாக இந்த மனிதனுக்கு என்னதான் கிடைக்குது என்ற ஆராய்ச்சியில் நான் முழுமையாக ஈடுபட்டேன். அதனுடைய முடிவாக, அதனுடைய கடைசியினுடைய தெளிவாக எனக்கு கிடைத்தது, அந்த வண்டை எடுத்து அரைத்து தலையிலே பூசினால் நிற்காத மண்டை வலி குறையும் என்பதை, தலைவலி போகும் என்பதை ஆராய்ச்சியின் முடிவாக நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப அது என்னுடைய இஸ்லாத்திற்கு காரணமாகியது என்று எழுதியிருந்தார். சகோதரர்களே, இப்படி உலகத்திலே இருக்கிற எந்த ஒரு பொருளை எடுத்து பார்த்தாலும் சரி அதில் மனிதனுக்கு பிரயோஜனம் இருக்கிறது, அங்குதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்காக வேண்டியே இந்த துனியாவை படைத்திருக்கிறேன். அதுல இருக்கிற எதாவது இருந்தாலும் சரி, அப்ப அதுக்கு படைச்சு கொடுத்த அல்லாஹ் படியவும் வைத்திருக்கிறார். மாடு படிய மறுத்து விட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு சில மாடுகளை பழக்கி அதை அதாவது மாடு அடக்கும் போட்டியில் கொண்டு விடுறான், ஜல்லிக்கட்டு நடக்கும் மதுரை பக்கத்துல. அதே மாதிரி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அரபி பத்திரிகை அல்பயான்ல படிச்சுட்டு இருக்கும் போது கடைசி பக்கத்துல போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு நாட்டிலேயும் இப்படி ஒரு இது நடந்துச்சு, அந்த மாடு அடக்கும் போட்டி நடந்ததாக அல்பயான்ல போட்டிருந்த ஸ்ரீ. அப்ப இதே போன்று பல நாடுகளில் நடக்கிறது. அப்படி அதை அவர்கள் தருவியத்து செய்கிற போது அந்த மாடு என்ன செய்து அந்த மாட்டை பழக்கப்படுத்துகிற போது அது முட்டுச்சுன்னா அது நிறுத்திச்சுன்னா 100 பேர் செத்தான், 25 பேர் செத்தான், மௌத்தா போனா 25 பேர் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான்னு போடுறான். ஆனா இதே போன்று எல்லா மாடுகளும் அடம் பிடிக்க ஆரம்பித்தால் நம்ம துணியால வாழ முடியுமா? முடியாது. பாலை கறந்து குடிக்கவும் முடியாது, ஒண்ணு இல்ல அறுத்து சாப்பிட முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீ பால் குடிப்பதற்காக வேண்டியும், நீ அறுத்து சாப்பிடுவதற்காக வேண்டியும், அவற்றை நீ பிரயாணிப்பதற்காக வேண்டியும் உனக்கு நாம் அடக்கி கொடுத்தோம். அதையெல்லாம் அடங்கி நடக்குதுன்னா பெருமை நினைச்சுக்காதே. அப்ப ஒரு சிறிய பாம்புக்கும் ஒரு மாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை அண்ணா விளக்கி வைக்கிறார். அதை நாம் அடங்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோம், ஆகவே அது அடங்குவதில்லை. இதை அடங்கி என்று சொல்லி இருக்கிறோம், ஆகவே அடங்கி இருக்கிறது. மனிதனை எச்சரிக்கை, நீ அடங்கிக்கொள் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நமக்கு பாடம் நடத்துகிறார். இப்ப இதை பார்த்த உடனே நமக்கு அறிவு வர வேண்டும், பிஸ்மில்லா. நாம் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் என்ன சொல்ல வேண்டும்? பிஸ்மில்லா. யார் அப்பே இதையெல்லாம் கொடுத்திருக்கிற திறமை. ஆகவேதான் குர்ஆனிலே விடுகிற போது நீங்கள் பிரயாணிக்கிற போது ஒட்டகங்களிலே, அந்த காலத்திலே நாயகம் செல்லும்போது வரைந்து செல்லும்போதும் சகாபாக்களும் போகிற போது ஒட்டகங்களிலே போனார்கள். கோவை கருதையிலே நாயகம் செல்லும்போது வரைந்து செல்லும் அவர்கள் போனதாக அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்லித்தரான், பிஸ்மில்லாஹி மதி ரேகா ஓ குரு சாஹா இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம். அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லித் தருகிறான், நீங்கள் வாகனங்களிலே ஏறி அமர்ந்தால், நீங்கள் போகிற அந்த கால்நடைகள் மீது ஏறி அமர்ந்த நீங்கள் உடனே இந்த துஆவை படியுங்கள். பிஸ்மில்லாஹி மதி ரேஹா வ குரு சாஹா இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம். பிஸ்மில்லாஹி மதி ரேஹா, அல்லாஹ் அந்த அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு துவங்குகிறேன். எந்த அல்லாஹ் மதி ரேஹா அதை நடத்துகிறானோ, ஒரு சாகா இன்னும் அதை நிற்க வைத்தால் அதை நிறுத்தி விடுவாரோ அவனுடைய பெயரால் நான் தூங்குகிறேன். இது என்னுடைய தரியை போட்டு அடித்ததனால் இந்த மாடு இந்த ஒத்தகமோ இந்த பொருட்களோ ஓடுவதில்லை. நான் நினைத்தவுடன் இழுத்து பிடித்ததனால் இந்த ஒத்தகமோ மாறோ நிற்பதில்லை. இதெல்லாம் செயல்படுத்துகிறவனுடைய செயல்பாடுகள். பிஸ்மில்லாஹி மதி ரேஹா வ குரு சாஹா இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம் என்று அந்த வாசகம் இங்கே பாடம் நடத்துகிறது. அப்ப இதை தூங்கும் போது கூட நீங்கள் தூங்குங்கள் பிஸ்மில்லா என்ற அடிப்படையிலே என்று உங்களுடைய வாழ்வின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, முன்னாடி சாப்பாட்டை சொன்னோம், தூக்கத்தை சொன்னோம், உங்களுடைய பிரயாணத்தை சொன்னோம், இதுதான் மனிதனுடைய அகலாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. இவற்றை எல்லாம் பார்க்கிற போது அந்த ரப்பை நீங்கள் துதித்து அந்த ரப்பினுடைய பெயரை போட்டு நீங்கள் எதையாக இருந்தாலும் ஆரம்பம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் அவன் தான் உங்களுக்கு அடக்கி கொடுத்திருக்கிறார். அவன் அடங்காமல் வைத்து விட்டால் எந்த பொருளும் உங்களுக்கு அடங்கார். சகோதரர்களே, இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா தரங்களிலும் பார்த்தாலும் சரி, ரப்பனுடைய பெயர்கள் எங்கெங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் பரக்கத்து செய்து தருகிறார். இன்னொரு இடத்திலே இன்னொரு வேறொரு தப்சீரிலே சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சென்றார்களோ, அது பெரிய சப்ஜெக்ட், அது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அதை பற்றி அது தப்சீர் வருகிற போது அதை பற்றி சொல்லப்படும். இப்ப உள்ள போறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை துதித்துக் கொண்டு தொழுகையிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அப்ப உள்ள போன உடனே அந்த இடத்துல போய் பார்க்கிறார்கள், தனி ஊம்பு மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொழுதுகிட்டு இருக்காங்க. அவர்களை பொறுப்பேற்றிருப்பவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சென்று அதை பார்க்கிற போது அங்கே தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாடி உள்ள தட்டுல எல்லா பழவகங்களும் ஒன்னா வந்து இருக்கு, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, மாதுளை இருக்கு, அதே போன்று மாம்பழம் இருக்கு, எல்லா பழமும். இதை பார்த்தவுடன் ஜக்கரியா அஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தூதர், ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய வேத தூதர், அவர்கள் கேட்கிறார்கள், அன்னா லக்கி ஹாதா, அன்னா லக்கி ஹாதா, ஓ மரியமே இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? மாம்பழ சீசன்லதான் மாம்பழம் கிடைக்கும், திராட்சை சீசன்லதான் திராட்சை கிடைக்கும், அதே போன்று தர்பூஸ் சீசன்லதான் தர்பூஸ் கிடைக்கும். தர்பூசும் இருக்கிறது, மாம்பழமும் இருக்கிறது, திராட்சையும் இருக்கிறது, எந்த காலத்தில் எது கிடைக்காதோ அதெல்லாம் இருக்கிறது. குளிர்காலத்துல மாம்பழத்தை வெட்டி நல்லா ஜிலுஜிலுன்னு வச்சிருக்காங்க, அழகா மாம்பழம். இதை பார்த்தவுடன் யாரா இருந்தாலும் கேட்போம், எத்தனை இந்த காலத்துல மாம்பழம் காத்துக்கிட்டு இருக்கியே, எங்க வாங்கினீ? தப்ப இதே கேள்வியை வேத தூதுவர் அவர்கள் அந்த இடத்திலே கேட்கிறார்கள். யாமரியம் அண்ணாலக்கி ஹாதா, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? நீ வெளியே போவாட்ட, உள்ளே தோதுகிட்டு இருக்க, வெளியே போறதுக்கு வேலை இல்லை, யாரையும் வாங்கி கொண்டு வந்து தர சொன்னாலும் கடை வீதியில் என்ன இருக்கிறதோ அதுதான் உனக்கு கிடைக்குமே ஒழிய வேறு ஒன்றும் கிடைக்காது. கடை வீதியிலே இந்த பழங்களை நான் பார்க்கிற இல்லையே, இந்த பழங்கள் உனக்கு எப்படி கிடைத்தது? அண்ணாலக்கி ஹாதா ஒரே வந்ததாக என்ன கத்திரியா, அவர்களை என்ன கேட்கிறீர்கள்? என்னுடைய ரப்பு எனக்கு தந்தான், எனக்கு தந்தான், நான் வணக்கத்திலே ஈடுபட்டு இருக்கிறேன், என்னுடைய எல்லா காலங்களும் வணக்கத்திலே இருக்கிறது, அதற்கு என்னுடைய ரப்பு தந்தது. இந்த இடத்துல என்ன விளங்குகிறது? ரப்புக்கு காலங்கள் கிடையாது, ரப்பு பெறுவதற்கு நேரங்கள் கிடையாது. ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், மாம்பழம் வெயில் காலத்தில் கிடைக்க வேண்டும் என்பது ரப்புக்கு செருப்பு கிடையாது, மனிதனுக்குத்தான் செருப்பு. வெயில் காலத்தில் தான் உனக்கு கிடைக்கும், ஆனால் ரப்பு குளிர்காலத்திலும் மாம்பழத்தை தருவான் என்ற ஒரு நேர் உண்மையை அந்த இடத்திலே அவர்களுக்கு அவர்கள் மறந்திருந்த அந்த செய்தியை சொல்லும்போது குரானினுடைய மற்றொரு வாசகம் சொல்லுகிறது, குணாலிக்கரியா ரப்பா, அந்த இடத்திலே சென்று உடனே ஜக்கரியா அஹமத்துல்லா அவர்கள் அழகி சலாத்து வசலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள், ரப்பே இத்தனை ஆண்டு காலம் எனக்கு குழந்தை இல்லை, இந்த பணத்தை வைத்து நான் காலம் பெற்றுக் கொண்டேன், எத்தனை வயது முதிர்ச்சியில் இருந்தாலும் சரி குழந்தையை புதுப்பவன் நீ என்ற அந்த கட்டத்திற்கு நான் வந்துவிட்டேன், ரப்பே எனக்கு தான் முடியாததை செய்விக்கிற தன்மை உன்னிடத்தில் இருக்கிறது, குளிர்காலத்திலே மாம்பழத்தை பெறுகிறது, 80 வயதிலே எனக்கு குழந்தையை தர முடியாதா கேட்டார்கள். உடனே அல்லாஹ் கொடுத்தார், என்னுடைய மாபெரும் உண்மையை உன்னுடைய இதயத்தை தொட்டு விட்டவனால் அந்த தொத்த உண்மை என்னிடத்திலே திரும்ப வந்ததால் உனக்கு கொடுக்கிறேன் எலியாவை. எந்த வயதிலே? 16 வயதிலே. முடியாது, இவரா குழந்தை வைத்திருப்பார் அப்படின்னு யோசிக்கிற வயது இவரிடத்தில் வருகிற போது வருகிறது. அவர்களுடைய மனைவி அஜூசா ஒன்றும் இயலாத நிலையிலே கிளவியா குடும்பம் இருந்தாங்க, இவருக்கா குழந்தை வைக்க பெறப்போதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் தந்தான், எலியாவை தந்தான், வாழ்வை வாழ்விற்கு உரியவர் என்று பெயர் வைக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த இடத்திலே ரப்பு நடத்திய பாடம், இப்படி நமக்கெல்லாம் எந்த இடத்திலே பாடம் கிடைக்கிறது அங்கே பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். எது முடியாது என்று இருக்கிறதோ அதை கொடுப்பவன் தான் ரப்பு. எப்போது இப்படிப்பட்ட அவனுடைய அறுக்குறைகள் எங்கெல்லாம் நினைத்து பார்க்கப்படுகிறதோ, அந்த இடத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இடத்திலே நின்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், இது என்னுடைய ரப்புக்கு பெரிய காரியம் இல்ல என்று அந்த உள்ளம் நினைத்த போது தன் தேவை ஆகியது. அப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு இடங்களை நாம் பார்க்கிற போது அந்த ரப்பினுடைய நினைவு எங்கு வருகிறதோ, நமக்கு தேவை, நாம் எதை முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது முடியும், நான் தாங்கே முடிப்பேன் அப்படின்றது வரை எதுவுமே முடியாது. இதுதான் ரகசியம், உலகத்தை அல்லாஹ் நடத்திக்கிட்டு இருக்கிற ரகசியம் இதுதான். ரகசியம் நீ என்று முடியாது என்று நினைக்கிறாயோ அன்றுதான் முடியும். புத்தருடைய வரலாறு எழுதுகிறார்கள், தன்னுடைய அரச பாட பெரிய பெரிய அந்த பாட மாளிகைகளையும் கோட கோட முறைகளையும் தூக்கி விட்டு நான் துறவியாக வேண்டும் என்று போனார். நான் துறவியாக போய் அங்க உட்கார்ந்து பல இடத்துல தேடி தேடி பார்த்தார், கடைசியில கண்டுபிடிச்சார், ஆசைதான் எல்லா மனுஷனுக்கும் கேடு. உடனே என்ன சொன்னார், ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறார். சுத்தி சுத்தி போனார், எல்லா இடத்திலையும் போனார், எல்லாம் இடத்திலும் தான் உனக்கு வேற வேலையே இல்லைன்ட்டான். அப்ப ஒரு இடத்துல கடைசியாக போதி மரணத்திலே போய் உட்காருகிறார், இதுவும் என்னால் முடியாது, ஆசையை ஒழிப்பதும் எனக்கு ஆசை கிடையாது, அதையும் நான் திறக்கிறேன் என்று சொல்ல போதுதான் அங்கு ஞானம் கிடைக்கிறது. அப்பதான் முக்தி அடைஞ்சார். இப்ப அதுவும் இல்லை என்பது போல் இருக்கிறது என்று நினைப்பது போது உன்னிடத்தில் எதுவுமே இல்லை தம்பி என்று நீ இல்லை என்று நினைக்கிறாயோ அப்போதுதான் எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த பயிரில் போனா இன்னும் போய்கிட்டே இருக்கும். ரப்பாக இந்த பிஸ்மில்லாவை கொண்டு இவ்வளவு பெரிய உலகத்தை ஒரு ஒரு கணத்திலே ஒரு ஒரு நிமிடத்திலே சுண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அதை படிக்க வேண்டும். அப்ப பிஸ்மில்லாவுக்கு இவ்வளவு பெரிய விளக்கத்தை பிஸ்மில்லா தன்னுள்ள எனக்கு இருக்கிறது. இப்ப அதற்கு அடுத்த ஆயத்துல பார்க்க அப்படின்னு சொன்னா அதோடு சேர்ந்த ஆயத்துல இன்னைக்கு எப்படியா முடிச்சிடலான்னு ஒரு முடிவு போய்கிட்டே இருக்க. அப்ப அர் ரஹ்மான் ரஹீம், பிஸ்மி முடிஞ்சு போச்சு, அர் ரஹ்மான் ரஹீம், அர் ரஹ்மான் ரஹீம் மிக்க கருணையுடையவன். இப்ப ரஹ்மான் ரஹீம் என்று ரெண்டு விதமாக அந்த இடத்துல அல்லாஹ் புலங்கி இருக்கிறார். பொதுவா எல்லா தப்சீர்களையும் பல்வேறு உலமாக்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம், ரஹ்மான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் காபிர் முஸ்லிம் ஆண் பெண் குழந்தை பெரியவர் என்று எந்த பகுவாடு இல்லாமலும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன். ரஹீம் மறுமையினாலேயே தன்னுடைய அடியார்களுக்கு மட்டும் கொடுக்கிறவன். இது வித்தியாசமா எழுதி எல்லா தப்சீர்களிலும் எழுதுகிறார்கள். ஏன் இதனுடைய விளக்கத்தை பார்க்கிற போது ஒரு இடத்துல அதிகத்திலே வருகிறது, நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் தனக்கென்று சில பெயர்களை தேர்ந்தெடுத்தார். அதில் அல்லாஹு தஆலா சொல்லுவதாக அந்த ஹதீஸிலே வருகிறது, ரஹீம் ரஹ்மான் என்ற அந்த ரஹ்மத்துக்கு உரித்தானதை தனக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அந்த ரஹ்மத் என்பதை 99 பகுதிகளாக பிரித்தார். ஒரு பகுதி வந்து 99 பகுதியாக பிரித்தார். ஒரு பகுதியை இந்த உலகத்தாருக்கு மத்தியில் அல்லாஹ் போட்டார், மீதி 99 ரஹ்மத்தினுடைய 99 தன்னிடத்திலே வைத்துக் கொண்டார். வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொன்னான், அந்த ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் இந்த உலகத்திலே அளவிட முடியாத கருணையை ஒரு தாய் தன்னுடைய மகன் மீது கொண்டிருக்கிறார், ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை மலம் போச்சுன்னா, பாந்தி எடுத்துச்சுன்னா, உள்ளு திருந்துச்சுன்னா, எது செஞ்சாலும் சரி உடனே தன்னுடைய கையால் துடைத்து விடுவேன். புருஷனுக்கு செய்யும் போது கூட மனதுக்கு அசூசல் ஏற்படும், ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு குழந்தைக்கு செய்யும் போது கூட ஒரு அடுத்த பெண்ணுக்கு அவ்வளவு மனம் இருக்காது. ஆனால் தான் பெற்ற குழந்தையினுடைய விஷயத்தில் அந்த மலமும் கூட மணக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், அந்த ஒரு ரஹ்மத். ஒரு கோழி வேகமாக செல்லுகிறது, குஞ்சு இடையிலே வந்து விட்டது. குஞ்சு வந்தவுடனே கோழி காலை வைக்கிறது இல்லை, அப்படியே வச்சு அந்த கோழி மிதிச்சாலும் கோழி மிதிச்சா குஞ்சு சாவும் வாங்க. அது எப்படி அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த கோழி தன்னுடைய குஞ்சின் மீது ரஹ்மத்தாக வைக்கிற அந்த காலம் இருக்கிறது, நான் செய்த ரஹ்மத் என்னுடைய ரஹ்மத்தின் ஒரு பகுதியானது. இப்படி உலகத்திலே ஒரு கணவன் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு, ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு, ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு, இப்படி எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் இவர்கள் எவ்வளவு அருள் புரிகிறார். என்ன நல்ல மனசிற்பா, ஒரு ஆளை பார்த்த உடனே இறக்கப்பட்ட அப்படி கோடி தள்ளி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றமே, அல்லாஹ் சொல்லுகிறார், இது ரஹ்மத்தின் 99 பகுதிகளில் ஒன்றுதான். அதை பிரித்து துணியா போறாம போட்டிருக்கே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி மனிதர் வரை அந்த ரஹ்மத் தான் வந்துட்டு மிச்சம் 99 ரஹ்மத் என்னிடத்தில் இருக்கு. அந்த 99 ரஹ்மத் எதுக்கு தெரியுமா அல்லாஹ் கேட்கா, அந்த 99 ரஹ்மத் எதுக்கு தெரியுமா, இந்த உலகெல்லாம் அழிந்து ஆதம் முதல் கடைசி மனிதர் வரை ஒரே இடத்தில் நிறுத்தப்பட்டு இந்த உலக மக்களுக்கு எல்லாம் என்று நீதி வழங்கப்படுகிறது, என்று கேள்வி கணக்குகள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் யானப்சி, ஐயோ என்னுடைய உயிரே, என்னுடைய தன்மானமே, நான் எதை பெறப்போகிறேனோ என்று துடித்துக் கொண்டிருக்கிற நாளிலே, நீங்கள் எல்லாம் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிற நாளிலே என்னுடைய 99 ரஹ்மத்தை எடுத்து வைப்பேன். அன்னைக்குத்தான் அது தேவைப்படும். அல்லாஹ் சொல்றா, அன்னைக்குத்தான் அது தேவைப்படும். அந்த 99 ரஹ்மத்தை வச்சு உங்களுக்கு யார் யார் நல்லது செய்திருக்கிறார்களோ அவர்களை கொண்டு நான் பொருந்தி உள்ளே சுருக்கத்தில் தூக்கி போடுவதற்குத்தான் அந்த 99 ரஹ்மத்துகள். ஆனால் அதையும் பற்றி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிற போது சொல்கிறார்கள், கியாமத்துடைய நாளையிலே நீதி வழங்கப்படுகிற அந்த நேரத்திலே ரப்பு எப்படி இருப்பான், கோபமாக இருப்பான். அதிசயம் வருகிறது. மக்கள் எல்லாம் வந்து கேட்பார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ்விடத்தில் கொஞ்சம் சொல்லி சிபாரிசு செய்யுங்களேன், எனக்கு ஓரை வேறு திங்களே தரப்பட்டு விட்டது, நான் செய்த அநியாயங்கள் கொஞ்சமா நிஞ்சமா நதியே நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றப்ப அவர்கள் சொல்லுவார்கள், ரொம்ப கோபமா இருக்கான். அந்த அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஏதாவது அந்த நபி. அப்ப கோபமாக இருக்கிற அந்த நேரத்தில் ரப்புக்கு பயன்படுவது அந்த 99 ரஹ்மத்துகள் தான். அதுவும் முடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா மொத்தமா தூக்கி நம்மளை வேணா நரகத்துல போட்டுருவான். ஒரு ரஹ்மத்தை வைத்து இந்த உலகம் இவ்வளவு பாடுபடுகிறது என்று சொன்னால் ரப்பினுடைய 99 ரஹ்மத்துகளுக்கு எங்கே அளவு இருக்கிறது. இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா சொன்னதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை குதுசியிலே குறிப்பிடுகிறார்கள், வ அன அர்ரஹ்மான் வ கலக்து ரஹ்ம வ ஷக்கத்து லஹா பிஸ்மி, நான் ரஹ்மானாக இருக்கிறேன், எனக்காக வேண்டி அந்த பெயரை எனக்காக வேண்டியே நான் ஆக்கிக் கொண்டேன் என்று ஹதீஸை குதுசியில் ஒரு இடத்துல வருவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஹதீஸில் வருகிறது, அனர் ரஹ்மான் கலக்து ரஹன் வ ஷக்கத்து லஹா இஸ்மன் மின் இஸ்மி ஃபமன் வஸலஹா வஸல்துஹு வமன் கதஅஹா கதஅதுஹு. அதாவது நான் ரஹ்மானாக இருக்கிறேன், அந்த ரஹம் என்று அந்த குழந்தை நான் படைத்து என்னுடைய பெயருக்காக வேண்டியே நான் அதை ஆக்கிக் கொண்டு யார் அதோடு சேர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை நான் சேர்த்துக் கொண்டு, எவர்கள் அதை விட்டு துண்டித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களை நான் துண்டித்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா ஹதீஸிலே சொல்லுவதாக இடத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப ரஹம் என்ற வார்த்தைக்கு ரப்பினுடைய ரஹம் என்பதற்கும் அர்த்தம் கொள்ளப்படும், உலக ரீதியில பார்த்தோம்னா சொந்தங்களோடு சேர்ந்து வாழ்வது, அதற்கு ரஹீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சொந்தத்தோடு சேர்ந்து வாழ்வது, என்னுடைய பெற்றா என்னுடைய மாமா யாரெல்லாம் உறவினர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு நல்ல வாழ்க்கை, என்னதான் அவங்க அநியாயம் செஞ்சாலும் சரி அவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்கிறோமே அதற்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. ஒரு ஹதீஸில் நாயின் சொல்லலாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்ரஹ்மு முஅல்லகத்தும் பில் அர்த், மன் வஸலனி வஸலஹுல்லா வமன் கத்அனி கத்அஹுல்லா என்று நாயின் சொல்லலாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரஹ்ம் என்பது அரிசிலே தொங்க விடப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியாது எப்படி தொங்குது, நீளமாவா அகலமாவா பக்கவாட்டில் அரிசிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது ரஹம் என்பது. ஒகாலத்து அது சொல்லிக் கொண்டிருக்கிறது, மண் வசலனி வசலகுவா, எவன் என்னோடு சேர்ந்து கொண்டானோ அவன் ரப்போடு சேர்ந்து கொண்டான். ஒவன் கத்த அணி கத்த அகுவா, எவன் என்னை விட்டு துண்டித்து விட்டானோ அல்லாஹுவையும் அவன் துண்டித்து விட்டான் என்று சொல்லுகிறது. இன்னொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், எல்லாருக்கும் ரொம்ப அதாவது சரியான ஹதீஸ்கள் வருகிறது, அது காத்தியோ பின்னால் எவன் சொந்தங்களை துண்டித்து வாடுகிறானோ அவன் நரகவாதியை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று பொய்ய உரைக்காக சத்திய தூதர் சாதிக்குள் அமீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த ரஹ்ம் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகிறோம், இந்த இடத்துல தப்சீரை எழுதும் போது எழுதுகிறார்கள் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், ரஹ்மான் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், ரஹீம் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஆனா போன தடவை ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் பயான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு பொருளை அதிகப்படுத்தி சொல்லுவதற்கு அரபியில சில வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள், அதற்கு அரபியிலே முபாலகா என்று சொல்லுவார்கள். அக்கறை சாப்பிட்டான் ஆட்சி ஒட்டிக் கொள்ளுபவன் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி ரஹம் என்ற வார்த்தையில் இருந்து அல்லாஹ் முதலிலே ரஹ்மான் என்று சொன்னான், அது முதல் பொடி. ரஹீம் என்று சொன்னான், அது இரண்டாவது படி. இது ஒரு படி மேலே, அது இரண்டாவது படி. நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க, அவரா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் ரஹம் என்பது ஒருபடி, ரஹ்மான் என்பது ஒருபடி, ரஹீம் என்பது அதெல்லாம் மேல உள்ளபடி. தஃப்சீர்ல எழுதுகிறாங்க, ரஹ்மான் என்பதற்கு ரஹ்மத்தே தாம், ரஹ்மான் என்பதற்கு ரஹ்மத்தே ஆம், ரஹீம் என்பதற்கு ரஹ்மத்தே தாம் என்ற ரெண்டு பிரிவுகள் இருக்கிறது. ரெண்டு ரஹ்மத்தன என்ன வித்தியாசம், ரஹ்மத்தே ஆம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள் மீதெல்லாம் பொதுவா ரஹ்மத்து, அல்லாஹுடைய ரஹ்மத்து தன்னுடைய படைப்பினம் என்ற கிருபையின் காரணமாக ஆடு மாடு ஆம்பளை கும்பளை முஸ்லிமு காபிரு எந்த வித்தியாசமும் கிடையாது, இது ரஹ்மத்தே ஆம், இது அல்லாஹ் செய்த கிருபை, அல்லாஹ்வுக்கு மீது உள்ள கட்டளையும் சரியான முறையிலே நடைபெறுவது அல்லாஹ்வின் கடிதம். உலகத்தில் எல்லா மனிதர்கள் மீதும் ரஹ்மத்து செய்கிறது ரஹ்மத் தான். இப்ப ரஹீம் என்று சொல்லுகிறானே, அந்த ரஹீம்ல பார்த்தோம்னு சொன்னா கியாமத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிருபை செய்பவன், அது எப்படி மட்டும் கிருபை செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு என்ன வந்துச்சு மட்டும், அந்த மட்டும் மட்டும் முஸ்லிம்களுக்கு மட்டும் எப்படி ஆகும், அது அல்லாஹ்வுக்கு பாதகம் இல்லையா, காபிர்களை ரப்பு கிடைக்கிறது இல்லையா, அப்ப அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் எழுதுறாங்க ரஹ்மத்தை தாம். அங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே நான் சொல்லுவதை எல்லாம் இவன் கேட்டிருக்கிறானே, நான் சொல்லதை எல்லாம் செய்திருக்கிறானே, நான் வைத்தபடி நடந்திருக்கிறானே, ஆகவே மற்றவனுக்கெல்லாம் கிடையாது உனக்கு தான் முழுசு. அப்ப ரெண்டும் ரப்புக்கு பொருத்தமானது. அப்ப அடுத்த இடத்துல பார்த்தா இந்த ரஹ்மான விட ரஹீம் என்பது கூட உள்ள ரஹ்மத்து, ரஹ்மான விட ரஹீம் என்பது கியாமத்தினால கூட உள்ள ரஹ்மத்து அப்படியே அல்லாஹ் அதை முபாலகாவாக அதிகப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த இடத்துல அதற்கு தஃப்சீரில் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், இந்த உலகத்துல ரப்பு சொன்னதற்காக வேண்டி கேட்டோம், ரப்பை பார்க்கவில்லை, ரப்பினுடைய அரிசியை பார்க்கவில்லை, ரப்பினுடைய சொர்க்கத்தை பார்க்கவில்லை, ரப்பினுடைய நரகத்தை பார்க்கவில்லை, ரப்பினுடைய தூதுவர்கள் வந்ததாக கேள்விப்பட்டோம், ரப்பினுடைய தூதுவர்கள் சொன்னதாக கேள்விப்பட்டோம். அப்ப அதை என்ன செஞ்சோம் நம்ம உடனே, என்னுடைய ரப்பினுடைய தூதுவர்கள் சொன்னார்கள், நான் செய்தேன் செஞ்சமே யாரையும் பார்க்காமல் செய்தார், அதனால அளவிட முடியாத அந்த ரத்மத்தை அவன் மீது நான் போடுகிறேன் நல்லா போடுறான். இப்ப இப்ப அந்த ரஹம் என்பதற்கு என்ன அர்த்தம், இந்த ரஹ்மான் ரஹமத்து கிருபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம், டிக்ஷனரியை புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரஹம் என்பதற்கு கரு என்ற அர்த்தம், டிக்ஷனரியிலே அரபி டிக்ஷனரியிலே ரஹ்மான் ரஹ்ம ரஹம் என்பதற்கு கரு என்ற அர்த்தம், கருப்பை என்ற அர்த்தம். இப்படிதான் இனி எப்படி கிருபை ஆச்சு, இனி எப்படி அதாச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையில் எதற்கு அப்படி ஆக்கப்பட்டது என்று சொன்னால், எப்படி கருப்பை என்பது எந்த ஒரு பொருளாலும் அதாவது சூடப்படாமல் தனிமையாக சுத்தமாக இருக்கிறதோ அதற்கு ஒப்பானது தான் அந்த ரஹ்மத். ரப்பினுடைய ரஹ்மத்துக்கு ஏ ஒப்பு, கருப்பைக்கு ஒப்பு. அங்கு யாருடைய வேலையும் ஆகாது. அடுத்து அந்த இடத்திலே குழந்தை ஜனிக்கிற போது ரப்புல் ஆலமீன் எப்படி அதற்கு உணவு அளிக்கிறானோ, அதற்குரிய தேவையை வேற யாராருமா செய்யறாங்க? அதற்கு அங்கு உணவு கிடைக்கிறது, அதற்கு அங்கு வளர்ச்சி கிடைக்கிறது, அதற்குரிய தேவைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அந்த சின்ன பையரை வச்சு எப்படி ரப்புல் ஆலமீன் நடத்தி கொண்டிருக்கிறானோ அதுதான் ரஹ்மத்துக்கு அடையாளம் சொன்னாங்க. சாதாரண அறிவு இல்ல. இப்ப உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தா சில பேருக்கு சிந்திக்க முடியாம இருக்கலாம். அப்பா கடை தோசையும் வேற கடை ரொட்டியும் தெரியாத தயவு செஞ்சு நினைச்சு வெளியே போயிருக்கேன். அப்ப இதுல ரம் என்று சொல்லுவதற்கு ஏன் அப்படிங்கிறதுக்கு கருப்பையை ரப்பை உதாரணமாக காட்டி இருக்கிறார். அந்த கருப்பையினுடைய வாசகத்தை எடுத்து தலக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயம். போய் நீங்க தூங்குறப்ப நீங்க படுத்திருக்கிறப்ப சிந்திச்சு பாருங்க, கருப்பையை இதோடு அல்லாஹ்வினுடைய அந்த இதோடு இணைக்கப்பட்டது எத்தனை ஆயிரம் மடங்கு அதை அறிவுகள் புரிந்திருக்கிறது. அப்பல் ஆலமின் சொல்லுகிற போது கருமையுடையவன் கருணையுடையவன் தன்று தன்னை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி இந்த பெயர்களை போட்டுச் சொல்லுகிறான். இந்த இதற்கு உழைப்பாவன் நான் உலகத்திலே எல்லா மக்களுக்கும், கியாமத்திலே குறிப்பாக முஸ்லீம்களுக்கும் மட்டும் நான் கருமை செய்கிறேன். இது என்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதை சொல்லுவதற்காக வேண்டி ரப்பை பிடிச் சொல்லுகிறான். இப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறது எவ்வளவு அறிவுகளை அடக்கி இருக்கிறது என்பதுல ஒரு தூசி நம்ம இதுவரையும் பார்த்திருக்கோம். இதுவரை ஏழு வாரம் எட்டு வாரம் ஓடினதெல்லாம் ஒரு தூசியை தான் இப்ப இதுவரையும் பார்த்திருக்கோம். இது நம்மை போன்ற அறிவுடையவர்களுக்கு போதும். இதுக்கு மேல நம்ம தூக்கிட்டு போனா நம்ம அறிவு அதை இருக்காது. நம்ம அறிவுக்கு அதை அதை என்னன்னு புரிஞ்சு கொள்ளுகிற நன்மை கூட இருக்குமா என்று தெரியாது. ஆனால் இதை விட கோரான போது அறிவுகள் அதிலே ஒதுங்கிருக்கின்றன என்பதுதான் அறிவு. என்ன அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், பிஸ்மியனுடைய பாவிற்கு கீழே இருக்கிற நொக்கத்தாவிற்கு மட்டும் 40 ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு நான் கப்பிகளை முடிந்தனர். பிஸ்முக்கு கீழே இருக்கிற பாவினுடைய நொக்கத்தாவிற்கு 40 ஒட்டகங்கள் முடியாமல் சுமந்துகிட்டு போற அளவுக்கு எழுதி தள்ளிடுவேன். அவ்வளவு அறிவுகள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இத்தனை காலம் சொல்லி நமக்கு இதை விளங்குவை தானே அப்போ அதுவும் இந்த காலத்துல 50 வயசுலே 60 வயசுலே 70 வயசுலே இப்படி கொண்டு கோத்தப்பட்டியாக்கல உட்கார வச்சு இப்படி ஒரு அறிவை கொடுத்தானே அந்த ரப்புக்கு சர்வ புகழும் என்று நாம் அவனை போற்றுவோமாக. அடுத்து இந்த இடத்துல இன்னொரு அறிவு நமக்கு கிடைக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரஹமத் என்ற ஒரு கருவை வைத்து அல்லாஹ்வுத்தால உலக மக்களுக்கெல்லாம் ரஹமத்தை தந்துகிட்டு இருக்கான். ஆயிரம் ஆயிரம் அநியாயங்கள் செய்கிறோம் உலகத்துல. எல்லாரும் நெஞ்சு தொட்டு பார்த்தா தெரியும், நாமளே கொண்டு எல்லாரும் துணியாக இருக்க யாரா இருந்தாலும் சரி, அவ பெரிய பெரிய கடலாக இருந்தாலும் சரி, எங்க பார்த்தா தெரியும் எல்லாரும் ரப்புக்கு மாற்றம் செய்யறோம், எல்லாரும் பாவம் செய்யறோம், எல்லாரும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம என்ன விதமா செய்யறோம்? நம்ம பாவம் செய்யறோம், செஞ்சு முடிச்சுட்டு நம்ம செய்யற காரியம் என்ன தெரியுமா? இது யாராவது ஒருத்தர் அவரை கூப்பிட்டு கொண்டு கொஞ்ச நேரம் நம்ம பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பேர் அதற்கு நான் அவனை பார்த்தீங்களா, ஆமா என்ன செஞ்சான், சினிமா தேட்டர்ல குடிச்சு குடிச்சு போய் படம் பார்க்கறான். அதற்கு குடிச்சு குடிச்சு போய் படம் அப்படியா? அப்ப நீங்க உங்க 16 வயசுல என்னத்தை வாழ ஏற்றுறீங்க? இந்த காரியத்தை தானே நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அடடா, நீ ஒரு 35 வயசு 50 வயசு அடையும் போது அவர் குடிச்சு குடிச்சு போய் பார்க்கறது உங்களுக்கு தப்பா தெரியுது. ஆனால் அதே வயதிலே நீ இருக்கிற போது நீ என்ன செஞ்ச, குறிச்சா? வேற என்னமும் பண்ண முடிஞ்சுன்னா அப்படி கூட பண்ணி போய் தலை இன்னொருத்தீங்கன்னா சினிமா தேட்டர்ல மெட்ராஸ்ல இருந்து படம் பார்க்கறதே உண்மைண்ணா ஏடா அப்படின்னு இது பூரா அழுக்கா போயிருக்கும். ஷோல்டர் போறாங்கண்ணா, செட்ட அழுக்கா போகணும் கேள்விப்பட்டிருக்கேன். ஷோல்டர் அழுக்கா போற இதுவரை எனக்கு எல்லாம் அப்படி போயிட்டாங்க. ஏன்னா கழுத்துல தானே எல்லாம் ஏறி நடந்து வைக்கிட்டு இருக்கான். கழுத்துல தானே எல்லாம் ஏறி நடந்து இருக்கான் இருக்கு. நம்ம கீழே முடியும், என்னால ஏற முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்ப யாராவது இருந்தாலும் நமக்கு என்ன தெரியுது, ஆனா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா நீ இப்படி செஞ்சா சகோதரனை நீ நினைத்து பார், நீ அதை என்ன செய்யவில்லை. இப்ப இந்த இடத்துல ரப்புக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் 99 தடவை பாவம் செய்தும் கூட
ஒரு தடவை நல்ல காரியம் செய்தால் அது ரப்புக்கு உடனே ரப்பு சொல்லுவான், என் அண்ணியான ஒரு அழகிய காரியம் செஞ்சா தொண்ணூத்தி ஒன்பது குப்பையில வர்றான். ஆனா ஒரு மனிதன் தொண்ணூத்தி ஒன்பது தடவை இன்னொருத்தனுக்கு நிலவு செஞ்சு ஒரு தடவை லேட்ட ஒரு மாற்றம் என்னத்தை கிழிச்சியே அறியாரு. நான் ஏற்கனவே சொல்லும் போது சொல்லி இருக்கேன், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே கூட ரத்த பந்தம் ஃப்ரெண்டு வேற எதெல்லாம் தீக்கறீங்க, கணவன் மனைவி ஒன்றோடு ஒன்று உறவாடி தன்னுடைய இதயத்தையே பகிர்ந்து கொள்ளுகிற அந்த சொந்தமே என்ன சொல்லுவான் அதிசயம் வந்திருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் கோடி என்ன அப்படி தங்கத்துல விளைக்க வச்சு அப்படி அவங்கள ஏசியிலே உட்கார வச்சு நீ சுருட்டா கொடுக்கறதுக்கு பதில தங்கத்தையே குழச்சி உள்ள திணிச்சாலும் கூட அது கேட்கும் ஒரு நேரத்தில் எண்ணத்தை கிழிச்சு. இது பெண்களிடத்துல எல்லாரும் கேட்டுதான், எனக்கு தெரியாது திருமணம் முடித்தவர்களுக்கு இது தெரிஞ்சிருந்தோம். நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா உங்களை மாதிரி மிகப்பெரிய அறிவாளிகள் சொன்ன அந்த கருத்தை வச்சு அதுக்கு அதிகம்லாம் இப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை வச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட மனைவியை நீ தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்துகளை செய்து ஒரே ஒரு மாற்றத்தை செய்துவிட்டா கூட தொண்ணூத்தி ஒன்பதையும் அந்த ரஹமத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு என்ன இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையில் கணவனே உன்னிடத்தில் என்ன சுகத்தை கண்டேன், நான் கொடுத்துட்டு என்னத்தை செஞ்சு போட்டேன் அப்படின்னு தான் கேட்பான். ஏ அப்படின்னு சொன்னா இது மனிதனுடைய குணம் என்ன, ஒரு மனிதன் தொண்ணூத்தி ஒன்பது நல்லது செஞ்சு ஒரு பாவம் செய்தால் கூட அதை பொறுத்துக் கொள்ளாதது மனிதன் குணம். ஆனால் ஒரு மனிதன் தொண்ணூத்தி ஒன்பது பாவம் செஞ்சு ஒரே ஒரு நல்ல காரியம் செய்தாலும் கூட அதை பொறுத்துக் கொள்ளுகிற குணம் ரப்பினுடைய குணம். இப்ப இந்த இடத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த ரஹமத் நம்மிடத்தில் வர வேண்டும். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு மனிதர் எல்லா பாவத்தும் செய்யறாரு இல்லது, அப்ப நாம் நினைச்சு பார்த்தோம் நாம் இதை செய்யவில்லையா, ஒரு தலைவர் அப்படி முடிந்த நசியத் பண்றது அல்லாட்டி அவருக்கு அப்பா செய்யறது அதை செஞ்சுட்டு போயிருந்தோம், அது இல்லாம அடுத்தவங்கள்ட்ட போய் என்னையா பண்ணாங்க அப்படி என்று சொல்லாதீர்கள். உங்களை நீங்கள் மாற்றினால் இந்த உலகத்தில் உங்களால் சைன் பண்ண முடியும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்களால் இந்த உலகத்தில் யாராலும் உங்க பக்கத்துல நெருங்காத அளவுக்கு ஆக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா வேற எந்த பிரிவுக்கும் உங்களுக்கு வராது, வேற எந்த எண்ணமும் வராது. இப்படி அடுத்தவனை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான் பாதி பேருடைய மண்டைகள் கலந்து போச்சு. இந்த சிந்தனை இல்லாமல் ஒருமுகமாக அவன் செய்யறானா செஞ்சுட்டு போறான் பரவாயில்ல, அவன் கெட்டதை பார்த்தா நீங்க நல்லது பாருங்க, அவன் இப்படிப்பட்ட கெட்டவனாக இருந்தாலும் கூட இத்தனை நல்ல குணங்கள் அவனிடத்தில் இருக்கிறது. அதை பார்க்க அப்படிங்களா என்று பார்க்காதீர்கள். ஏதாவது ஒண்ணு கேட்ட உடனே பள்ளியாக்கு இருக்கா வருகிறது வாழ்க்கையை வாழ்க்கையில் மட்டுமல்ல உங்களுடைய அலுவலகம் உங்களுடைய மார்க்கம் உங்களுடைய ரசூல் உங்களுடைய அல்லாஹ் எல்லாவர்களுக்கும் பெரியமானவர்களாக நீங்கள் ஆக்கிவிட முடியும். அதோடு இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். அவன் செய்யறது ரைட்டு, இவன் செய்யறது ரைட்டு, இது எல்லாமே ரைட்டு. ஏன்னு சொன்னா இதை அதாவது சரியாக நான் பார்க்கிறேன், ஒரு தப்பு இவன் செஞ்சாலும் கூட இடத்தில் பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் கிடைக்கிறது என்ற நீயத்தோடு நீங்கள் பார்க்க ஆரம்பியுங்கள். நீங்களும் தெரிஞ்சுவீர்கள், சமுதாயமும் தெரிந்தும் நீங்கள் மட்டும் இந்த உலகத்திற்கு அழகிய பாடமாக ஆகுவீர்கள் என்ற கருத்தையும் ரஹ்மான் என்ற இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறது. இதை உங்களுடைய இதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக இதனுடைய முடிவான அய்யம்மாக்கள் சொல்லுகிற சில கருத்துக்கள், அதாவது நம்முடைய மார்க்க மேதைகள் அபுல்வார் அஹமத்துல்லாய் அலகி ஷாஃபியர் அஹமத்துல்லாய் அலகி என்பவர்கள் எல்லாம் இந்த பிஸ்மில்லா அவுதுபில்லா எப்ப படிக்கப்பட வேண்டும் என்று பகுத்து வைத்திருக்கிற அந்த சிக்கிகளுடைய விளக்கங்கள் என்ன சொல்லுகிறது என்று பார்த்து அத்தோடு நாம் இதை முடித்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவுது பிஸ்மி என்ற இரண்டு விஷயங்களை பற்றி நாம் இதுவரை கேட்டோம் தெரிந்து கொண்டோம். இந்த அவுது பிஸ்மியும் குர்ஆனினுடைய மற்ற உலகத்தினுடைய காரியங்களில் சொல்லப்பட வேண்டும். குர்ஆனில எந்த பகுதியை நாம் முதலிலே துவங்கினாலும் உம்மத்தே இஜ்மா சஹாபா ரசூல் சஹாபா தாபியங்கள் அதற்கு அடுத்து வந்த எல்லோ இஸ்லாமிய பெரியவர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவுதும் பிஸ்மியும் ஒரு குரானினுடைய ஆயத்திலே அல்லது குரானை நாம் ஓர உள்ளே நுழைகிற போது அதை படிக்க வேண்டும் என்பது இது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. அப்படி செய்துவிட்டுதான் குரானை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த உலமாக்களினுடைய ஐக்கிய கருத்தாக இங்கே இருக்கிறது. அப்புறம் இரண்டாவது வாக்கு அப்படின்னு சொன்னா பராத் என்ற சூறா ஒன்று உண்டு. பராத் சூரத்து தௌபா என்று சொல்லுவார்கள். சூரத்து தௌபால பிஸ்மில்லா கிடையாது. நிறைய பேர் அதை படிக்கும் போது பிஸ்மில்லா வச்சுதான் அந்த இடத்துல நாம் படிச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லது தெரிஞ்சவங்க அப்படி விட்டுட்டு படிக்கலாம். அப்ப அந்த இடத்துல சூரத்து பராஹா சூரத்து தௌபாவிலே பிஸ்மில்லா படிப்பது கூடாது. அந்த இடத்துல படிக்கக்கூடாது. வேகமா வேற ஒரு இடத்துல இருந்து ஓடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பிஸ்மி இல்லாமல் அப்படி படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த சூறாவை கொண்டு துவங்கினார். முதல்ல அந்த சூறாவை கொண்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க பிஸ்மி அந்த இடத்தை ஓடித்தான் ஆரம்பிக்க வேண்டும். மேலிருந்து படித்துக் கொண்டு வரும்போது அது இடையிலே வந்தால் அந்த நேரத்திலே அவுது பிஸ்மி தேவையில்லை, அதை படித்துக் கொண்டு போக வேண்டும். அப்ப மற்ற சூறாக்கள் நாம் பிறப்பில் ஒரு பத்து சூறாவை மொத்தமா உட்கார்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு சூறாவினுடைய துவக்கத்திலும் பிஸ்மியை படித்துதான் அடுத்தடுத்த சூறாக்களை நாம் ஓடக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அப்ப இந்த இடத்துல இன்னொன்று தெரியுது, ஏன் பிஸ்மில்லா பராத்துக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆரம்பிக்கிற போதே அந்த ஆயத்திருக்கிறது பராத்தும் இளம்வாகி வசூலிகி இழல்லதே ஆகத்தும் இயல் முஷிரிக்கு என்ற துவக்கம் அதிலே தோன்றுகிறது. அந்த ஆயத்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா முஷிரிக்குகள் சில பேரோடு சில இஸ்லாமியர்கள் கூட்டுக் கொண்டு விட்டார்கள், ஒப்பந்தம் செய்து விட்டார்கள். அதை கண்டன குரலாக அல்லாஹ் சொல்லுகிறார், பராத்தும் இளம்வாகி வசூலிகி அல்லாஹும் அவனுடைய தூதரும் அந்த ஒப்பந்தத்தை விட்டு ஒதுங்கிக் கொண்டார்கள். அல்லாஹும் அல்லாவினுடைய தூதரும் அந்த ஒப்பந்தத்தை விட்டு ஒதுங்கிக் கொண்டார்கள். பராத்தும் இளம்வாகி வசூலிகி இழல்லதே ஆகத்தும் இயல் முஷிரிக்கு முஸ்லிக்குகளோடு நீங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்களோ அது அல்லாவுக்கும் பிடிக்கல்ல ரசூலுக்கும் பிடிக்கல்ல என்று சொல்ற கருத்து அதில் ஆரம்பிக்குது. அதனால கோபமாக அல்லாஹ் இந்த இடத்தை ஆரம்பிக்கிறார் என்பதனால் அந்த இடத்துல ரஹ்மத்தையும் கோபத்தையும் ஒரே இடத்துல வைக்க முடியாது. ரப்பினுடைய ரஹ்மத்தையும் பிஸ்மில்லான்னு சொல்லி இவ்வளவு ரஹ்மத்தை அந்த உடனே வச்சுட்டு அப்ப அல்லாஹினுடைய கோப வார்த்தையை படிப்பது அல்லாஹ் திண்டல் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால அப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அந்த இடத்துல பிஸ்மி என்பது படிக்கப்படக்கூடாது என்பதால் தப்சீர்களிலே விளக்க உரைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை மாதிரி நாம் படிச்சுக்கணும். இரண்டாவது தொழுகைக்கு உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னா தொழுகைக்கு ஆரம்பிக்கிறப்ப அவங்க பிஸ்மி ஓடித்தா அந்த ரக்காயத்துகள் முதலில் ஏற்றுவாங்கப்படுறது. முன்னாள் ரக்காயத்தை ஆரம்பிக்கிறோம் பிஸ்மில்லாவுக்கு முன்னாலே பிஸ்மில்லா சொல்லி அப்ப அலம்துசுரா ஆரம்பிச்சு ஓதணும். ஆனா இரண்டாவது ரக்காயத்தில் மூணாவது ரக்காயத்தில் பிஸ்மி மட்டும் படித்தால் போதும், அந்த இடத்துல வேற அவுதுக்கு போட்டு ஓத வேண்டிய தேவையில்லை. அப்ப அதே போன்று சொல்லுகிறார்கள் இது ஜஹராக ஜஹர் என்று சொன்னால் சட்டம் போட்டு ஓத வேண்டிய தேவையில்லை, அவுதையும் பிஸ்மியையும் சிறு மெதுவாக ஓடிக்கொள்ளலாம் என்பது அபுஹனிபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்து. இன்னும் சில உலமாக்கள் அதை சட்டமிட்டும் ஓடலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பெரும்பான்மையானவருடைய கருத்து அவுதையும் பிஸ்மியையும் மெதுவாக சொல்லிக் கொள்வது என்பதாக ஏடுகளிலே எழுதி வைக்கப்பட்டிருக்காது. இப்ப அதை முடிஞ்சி பிஸ்மில்லா அல்ஹுது சூரா முடிஞ்சு இரண்டாவது சூறாவுக்கு நாம் போறோம். லம்மு சூரா என்று சொல்லுவார்கள். அல்ஹுது முடிஞ்சு குழுவில் பலத்தை குழுவது அல்லது சூரத்துல் ஜும்மா ஏதாவது ஒண்ணு ஓதணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தில் பிஸ்மி ஓடக்கூடாது என்பதுதான் எல்லா உலமாக்களுடைய அதிகபட்ச இவர்களுடைய யோகோபிப்பு முடிவாக இருக்கிறது. அந்த இடத்துல பிஸ்மில்லா ஓடக்கூடாது, அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படி அடுத்த ஆமியும் சொல்லிட்டு அப்படி நம்ம போக வேண்டியதுதான் என்பது அதிகபட்ச. ஏன்னு கேட்டா ரசூல் அதே போன்ற சஹாபாக்கள் தாபியங்களுடைய இடத்தில் இதற்கு அருகி பெருமையான்மையான உறுதியான கருத்துக்கள் எதுவும் கிடைக்காததனால் இந்த இடத்துல வெறும் லம்புசூராவை மட்டும் துவங்கி அப்படியே ஓடிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இந்த சவுதியினுடைய காட்சிகளை போட்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா பிஸ்மில்லா ஓடாமே ஓடிட்டு வருவார். திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த சூறாவை ஆரம்பிப்பார். அது ஏன் அப்படின்னு கேட்டா எல்லா இடத்திலும் பிஸ்மி என்பது குரானில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அல்லந்து சூறாக்கு மட்டும் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் விட்டா ஒழுக்க குறைவாக இருக்கும் என்ற காரணத்தினால் தராவீகனுடைய தொழுகையிலே ஏதாவது ஒரு சூறாவிலே பிஸ்மியை ஓதி முடிக்கிற வழக்கம் அவரிடத்தில் இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த அவுதும் பிஸ்மியின் தண்டத்தில் அடக்கி இருக்கிறது. ஆறு வார காலம் ஐந்து வார காலம் அதை பற்றி சொல்லப்பட்டது. இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தூக்கி அப்படி போட்டு இந்த காதல வாங்கி எப்பவும் சில ரெண்டு காதுகள் ஒன்று வாங்குவதற்கு இன்னொன்று விடுவதற்கு அந்த காட்சியில் அல்ல. அதனால் உங்களுடைய இதயத்தில் பதித்து அந்த சஹாபா பெருமக்களும் ரசூல் மார்களும் எந்தெந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய தேவையை இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவு செய்து கொண்டார்களோ அப்படி அல்லாஹ் நமக்கும் கொடுப்பான். அப்படிப்பட்ட ரப்பு நமக்கு அந்த ரஹ்மத்தை செய்ய வேண்டும். எந்த அறிவுகளை எல்லாம் நாம் கேட்டோமோ அந்த அறிவுகளை எல்லாம் நம்முடைய இதயத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து அதன்படி இந்த உலகத்திலே நடப்பதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிவானாக.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.